بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين، سيدنا محمد سيد الأولين والآخرين، وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة. غنيتكم مذبكم ريا سهودر سهودر كلي. السلام عليكم ورحمة الله وبركاته. إن ريتنا تل أرول مري القرآن ஒரு சிறிய அத்தியாயத்தின் விளக்கத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நான் விரும்புகின்றேன். எப்படிப்பட்ட ஒரு சூராவை தெரிவு செய்வது என்று யோசிக்கக்கூடிய நேரத்தில், நாம் சீரா பாடம் தானே நடத்துகின்றோம், அதனால் நபியுடைய வரலாற்றுடன் பின்னி பிணைந்த, நபியவர்களுடைய வாழ்க்கையுடன் ஒட்டிய ஒரு அத்தியாயமாக அது இருந்தால் நல்லதாக இருக்கும் என்ற கணிப்பில், சூரத்து துஹா என்று சொல்லப்படக்கூடிய அடிக்கடி தொழுகைகளில் ஓத கேட்கக்கூடிய, எங்களில் அநேகமானவர்கள் மனநமிட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த சூரத்து துஹா அல்லது சூரத்து துஹா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் முழு விளக்கத்தையும் இந்த இடத்தில் எங்களால் அறிந்து கொள்ள முடியாமல் போனாலும், அதில் இருந்து ஒரு சில முக்கியமான விளக்கங்களை அந்த அத்தியாயம் உள்ளடக்கியிருக்கக்கூடிய முக்கியமான சில விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் சற்றே சுருக்கமாக அலசி பார்ப்பதற்கு முயற்சி செய்வோம். இந்த சூரத்து துஹா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை பொறுத்தவரையில், குர்ஆனுடைய அந்த அத்தியாயங்களுடைய வரிசையில் இது எத்தனையாவது அத்தியாயமாக இருக்கின்றது? 93வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்றது. 93வது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கின்றது. அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மொத்த வசனங்களுடைய எண்ணிக்கை 11 வசனங்கள். அது ஒரு சூரா மக்கியா என்று சொல்லி நாங்கள் அதை பார்க்கின்றோம். மக்கியா என்று சொன்னால், நபியவர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால், ஹிஜ்ரத்துக்கு முன்னால் நபியவர்களின் மீது இறங்கப்பெற்ற அத்தியாயங்களுடைய பட்டியலில் தான் இந்த சூரத்து துஹா இடம்பெறுகின்றது. இதே முக்கியமான அந்த சூராவை பற்றிய தகவல். அடுத்ததாக, இந்த சூரா இறங்குவதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கக்கூடிய நேரத்தில் பல காரணங்கள் சொல்லப்பட்ட பொழுதிலும், அதிலே மிக முக்கியமான ஒரு காரணமாக எதை நாங்கள் பார்க்கின்றோம் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள்மறை அல் குர்ஆன் இறங்குவதற்கு ஆரம்பித்தே ஆரம்ப காலகட்டத்திலே நபி அவர்கள் சுகையினமிடுகின்றார்கள். அவர்களுக்கு நோய் வாய்ப்படுகின்றதே, ஒரு அல்லது இரண்டு நாட்கள் அவர்களினால் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் நோய் வாய்ப்பட்டு விடுகின்றார்கள். இந்த காலப்பகுதியிலே அவர்களுக்கு வஹி வருவது அப்படியே நின்று விட்டது, தடைபட்டு விட்டது. இதனால் நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஒரு பயமும் ஒரு கவலையும் ஏற்பட்டது மாத்திரமின்றி, காவிர்களிலே சிலர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்தி நபி அவர்களை எள்ளிநகை செய்வதற்கு முற்பட்டார்கள். அவர்களிலே சிலர்கள் வந்து சொன்னார்கள், இதோ முஹம்மதுடன் வந்து செல்லக்கூடிய அந்த ஷைத்தான் வரவில்லையே, முகமதுடைய இறைவன் முகமதை கைவிட்டு விட்டார் போலும். அதிலே விசேஷமாக அபூலஹபுடைய மனைவியாகிய உம்மு ஜமீல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்மணி வந்து நபியுடைய மூஞ்சிலே ஒரு தடவை சொல்லிவிட்டாள், மாலி மாலி அரா ஷைத்தானக இல்லா கத் கலாக், உம்மிடம் வரக்கூடிய ஷைத்தான் உம்மை வருத்திருக்கின்றான் போன்றே, உம்மிடத்திலே வரவில்லையே, அந்த குர்ஆன் அப்படியே நின்று விட்டது என்ற கருத்துப்பட அந்த பெண்மணி மிக மோசமாக சாடிவிட்டு செல்லுகின்றார்கள். இதை நபி அவர்களினால் பொறுத்திருக்க முடியாத சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை இறக்குகின்றான். என்று தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா இறக்குகின்றான். ஒரு மனிதன் குர்ஆனை படிக்கக்கூடிய நேரத்தில், அந்த குர்ஆனிலே நாங்கள் மூன்று முக்கியமான விடயங்களை பார்க்கின்றோம். அடிக்கடி நாங்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் தான், அந்த குர்ஆனிலே ஒரு பெரும்பகுதி ஏகத்துவத்தை பற்றி, கொள்கையை பற்றிய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று இன்னும் ஒரு பெரும் பகுதியிலே அல்லாஹு தஆலா வரலாறுகளை சொல்லுகின்றான். இன்னும் ஒரு பகுதியிலே சட்டங்களை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த குர்ஆனிலே நாங்கள் குர்ஆனுடைய அத்தியாயங்களை அப்படியே வரிசையாக பார்த்து வரக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்த கண்ணியத்தை பற்றி ஒரு மனிதன் விளங்க வேண்டும் என்றிருந்தால், நபி அவர்களை அல்லாஹ் எந்த அளவு நேசித்திருந்தான் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்றிருந்தால் இந்த அத்தியாயத்தை படித்து பார்க்கட்டும். இந்த அத்தியாயத்திலே அல்லாஹு தஆலா அந்த நபியை எப்படி அரவணைக்கின்றான், அந்த நபியுடன் எப்படி விழித்து பேசுகின்றான், அந்த நபியுடைய அந்தஸ்து அல்லாஹ்விடத்திலே எந்த அளவாக இருந்திருக்கின்றது, அந்த பெரும் சோதனையுடைய நேரத்திலே நபியை எப்படி அல்லாஹு தஆலா அரவணைத்து அவர்களுக்கு ஒரு பெரும் ஆறுதலை சொல்லுகின்றான் என்பதையெல்லாம் அழகாக விளங்கிக் கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு அத்தியாயமாக இந்த சூரத்து துஹாவை எங்களினால் பார்க்கலாம். ஆரம்பமாக அதனுடைய மொழிபெயர்ப்பை சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். வத்துஹா வல்லைலி இதா சஜா. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்துஹா, துஹா என்று சொன்னால் முற்பகல், பகலுடைய ஆரம்ப நேரம், அதன் மீது அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். இதை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், சத்தியம் செய்யக்கூடிய நேரத்தில் மனிதர்களாகிய நாம் நமக்கு விரும்பிய பொருட்களின் மீதெல்லாம் சத்தியம் செய்ய முடியாது. அல்லாஹுடைய அழகிய பெயர் நாமங்களின் மீதுதான் நாங்கள் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹுடைய பெயர்களை வைத்து, அவனுடைய சிஃபத்துகளை வைத்து எங்களுக்கு சத்தியம் செய்யலாம். வல்லாஹ், உர் ரஹ்மான், உர் ரஹீம், தல்லாஹ், பில்லாஹ், இப்படித்தான் எங்களுக்கு சத்தியம் செய்யலாம். ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரையில் அவனுடைய படைப்புகளில் விரும்பியவற்றை வைத்து அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். அதுக்கு அதை பற்றி பேசுவதா இருந்தால் தனி தலைப்பு. குர்ஆனிலே இத்தனை விடயங்களை பற்றி வைத்து அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். மரங்களின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான், சில காலங்களின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான், மக்கா நகரத்தின் மீது சத்தியம் செய்திருக்கின்றான், தூரிசைனா மலையின் மீது, அத்தி மரத்தின் மீது, அதே போன்று ஜெய்தூன் ஒளிவ் இந்த மரத்தின் மீது சத்தியமாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். காலத்திலே பல பகுதிகளை வைத்து அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். வல்துஹா, உட்பகல், வல்லைல், இரவு, வன்னஹார், பகல், வல் ஃபஜ்ர், வைகரை, வல் அஸ்ர், அஸ்ர் தொழுகை அல்லது அஸ்ருடைய நேரம், இப்படியாக நிறைய இந்த காலத்தோட ஒட்டிய பல பகுதிகளை வைத்து அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். இரவின் மீது சத்தியமாக, பகலின் மீது சத்தியமாக, இப்படியாக நிறைய அல்லாஹு தஆலா விரும்பிய அவனுடைய படைப்புகளில் விரும்பியதன் மீது சத்தியம் செய்வதற்கு அவனுக்கு அதிகாரம் இருக்கின்றது. இப்ப இந்த அத்தியாயத்தை அல்லாஹு தஆலா எப்படி ஆரம்பிக்கின்றான் என்று சொன்னால், முற்பகலின் மீது சத்தியமாக, வல்லைலி இதா சஜா, மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக, மா வத்தஅக ரப்புக வமா கலா, உம்முடைய இரட்சகன் உம்மை கைவிட்டு விடவும் இல்லை, உம்மை வெறுக்கவும் இல்லை, மா வத்தஅக ரப்புக வமா கலா, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நபியே, உமக்கு இம்மையை விட மறுமை மிக சிறந்ததாக இருக்கின்றது. வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, உம்முடைய இரட்சகன் பின்னால் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றான், அதை நீங்கள் நிச்சயமாக பொருந்திக் கொள்வீர்கள். வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா, முஹம்மதே, உம்மை உம்முடைய இரட்சகன் ஒரு அனாதையாக கண்டுகொள்ளவில்லையா, உங்களை அவன் அரவணைத்துக் கொள்ளவில்லையா, வஜதக பாலன் ஃபஹதா, நீங்கள் வழியை சரியாக அறிந்து கொள்ளாத ஒரு நிலையிலே தடுமாறி இருந்த நேரத்தில் உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையா, வஜதக ஆயிலன் ஃபஅக்னா, உங்களை வறுமையுள்ள ஒரு மனிதராக இறைவன் கண்டு உங்களை செல்வந்தனாக அல்லாஹு தஆலா மாற்றிவிடவில்லையா, எனவே ஃபஅம்மல் யதீம ஃபலா தகஹர், அனாதைகளை நீங்கள் அடக்க முற்படாதீர்கள், ஃபஅம்மல் யதீம ஃபலா தகஹர், வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள், வஅம்ம பிநிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ், உம்முடைய இரட்சகனுடைய பேருபகாரங்களை நீங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அதை சொல்லிக் காட்டுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்தை முடிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு அருமையான அத்தியாயமாக இருக்கின்றது. இது எங்களுடைய தாய்மொழியிலே இதனுடைய பொருளை விளங்கக்கூடிய நேரத்திலே உள்ளங்களை தொடக்கூடிய சில வசனங்களாக இது இருக்கும் என்றிருந்தால், அந்த மொழியை அறிந்து நாங்கள் அதை படித்தால், அந்த குர்ஆன் இறங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரபு மொழியை நாம் அறிந்து இதை படித்தால், நிச்சயமாக சகோதரர்களே இதில் இருக்கக்கூடிய ஆழமான எத்தனையோ விடயங்கள், பல மணி நேரங்கள் பேசுவதற்கு பல விளக்கங்களை அல்லாஹு தஆலா இந்த அத்தியாயத்திலே உள்ளடக்கி இருக்கின்றான். அதிலே மூன்று பகுதிகளாக இந்த அத்தியாயத்தை எங்களுக்கு பார்க்கலாம். நாம் அறிந்த மட்டில் அதை ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பார்ப்பாங்க. எனக்கு விளங்கக்கூடிய வகையில ஒரு மூன்று பகுதியாக இதை பார்க்கலாம் நமக்கு. அதுல ஒரு பகுதி வந்து அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். முதலாவது பகுதியிலே சத்தியம் செய்கின்றான். முற்பகலின் மீது சத்தியமாக, அதே போன்று மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. அதற்கு பின்னால் தான் அல்லாஹு தஆலா நபியை பார் சொல்லுகின்றான், நபியே உம்முடைய இரட்சகன் உங்களை கைவிட்டு விடவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை என்று சொல்லுகின்றான். அப்ப இதுல இருந்து என்ன விளங்குகின்றது சொன்னால், முதலாவது பகுதியிலே புஹா என்று சொன்னால் பகலுடைய ஆரம்ப அந்த பிரகாசத்துடைய நேரம், சூரியன் அப்படியே உதயமாகி பகலுடைய பிரகாச மக்கள் ஓடியாடி தொழில் விவகாரங்களிலே அவர்களுடைய இன்னபர விடயங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம். இரவு மூடிக்கொள்ளக்கூடிய இரவின் மீது சத்தியமாக. அப்ப இரவு மூடி வரக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு பயம் அச்சம் வரும். அதற்கு பின்னால் அந்த பகல் வரக்கூடிய நேரத்திலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு நிம்மதி வரும். ஏன் அந்த இரவு அப்படியே நெடுக்கவில்லை, அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா பிரகாசத்தை கொடுத்திருக்கின்றான். இது போன்று அல்லாஹு தஆலா ஒரு முன்னுரையாக ஆரம்பிக்கின்றான், நபியே உங்களுக்கு இது ஒரு பெரிய சோதனை போன்று வரும், ஒரு இருளை போன்றே. ஒரு சில நாட்கள் வஹி வந்து வரவில்லை, தடைபட்டு விட்டது. அது எவ்வளவு காலம் என்று சொல்லி தஃசீருடைய உலமாக்களிலே முரண்பட்ட கருத்துகள் இருந்த பொழுதிலும் சுமாராக 3 அல்லது 5 நாட்கள், சீராவுல கூட நாங்கள் இதை பார்த்தோம் ஆரம்ப கட்டத்திலே, 3, 4 அல்லது 5 நாட்கள், மொத்தத்தில் 5 நாட்கள் தான். அப்ப வஹி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென 5 நாள் வரவில்லை என்று சொன்னாலும் நபிக்கு அது ஒரு பெரிய வேதனையாக இருந்தது. அதனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இது ஒரு இருள் போன்று ஒரு சோதனை போன்று இருந்த பொழுதிலும் அது அப்படியே நீங்கி பிரகாசம் வர இருக்கின்றது. அந்த வஹி தொடராக உங்களை விட்டு நின்றுவிட மாட்டாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா முக்கியமான சில வாக்குகளை சொல்லுகின்றான், வாக்குறுதிகளை நபிக்கு வழங்குகின்றான். இரண்டாவது பகுதியிலே என்ன வாக்குறுதிகள், மாவத்தாக்கா ரப்புக வமா கலா, நபியே உங்களை உம்முடைய இரட்சகன் நிச்சயமாக கைவிட்டு விடவும் இல்லை. இந்த காவிர்கள் சொல்வதை போன்றே விவரம் தெரியாது, இவர்கள் தடுமாறுகின்றார்கள், உங்களுடைய பிரச்சாரத்தை தடுத்து நிறுத்துவதற்கு பல வழிவகைகளை கண்டெடுத்தார்கள். அதிலே ஒரு வழியாக இதையும் அவர்கள் கண்டெடுத்திருக்கின்றார்கள். இந்த வகை வராத காலகட்டத்தை பயன்படுத்தி இதோ பார்த்தீர்களா, முகமது உளறிக்கொண்டிருந்தார், திடீரென நின்று விட்டார் என்று சொன்னால் அந்த குர்ஆன் இவருக்கு வருவதில்லை, அந்த ஷைத்தானுடைய அந்த தாக்கம் முகமதை விட்டு நின்று விட்டது என்ற மாதிரி மக்காவுடைய முஷ்ரிக்கீங்கள் பேச ஆரம்பித்து விடுகின்றார்கள். அதனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மா வஜ்ஜாக ரப்புக், உம்முடைய இரட்சகன் உம்மை கைவிட்டு விடவில்லை. வமா கலா, அதே போன்றே வறுக்கவும் இல்லை. இந்த இடத்திலே இரண்டு வார்த்தை பிரயோகங்களை அல்லாஹு தஆலா பிரயோகிக்கின்றான். ஒன்று வந்து அல்லாஹு தஆலா விட்டுவிடவில்லை, அடுத்தது வெறுக்கவில்லை. விட்டுவிடுவது என்று சொன்னால் என்ன மீனிங் இருக்கின்றது, அரபியில வஜ்ஜாக என்று சொன்னால் ஒரு மனிதனை சும்மா என்ன செய்யறது, பயணம் அனுப்புற மாதிரி, அவரை விட்டும் கொஞ்சம் தூரமாகுவது போன்றே. எதனால், உடம்பினால் தூரமாகுவோம், உள்ளத்தினால் தூரம் ஏற்படவில்லை என்ற கருத்து. அதே போன்று கலா என்று சொன்னால் ஒரு மனிதனை அப்படியே வெறுத்து விடுவது. இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா மா வஜ்ஜாக, மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும், மா வஜ்ஜாக உம்மை என்று அல்லாஹு தஆலா விழித்து சொல்லுகின்றான், நபியே உங்களை அந்த இறைவன் விட்டுவிடவில்லை. மா வஜ்ஜாக நேரடியாக சொல்லுகின்றான். வமா கலா, அதே நேரத்தில் அவன் வெறுக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே உங்களை வெறுக்கவில்லை என்று சொல்லவில்லை. இதிலே ஒரு நுணுக்கம் இருக்கின்றது. இப்ப நம்ம உதாரணமாக ஒருத்தருக்கு அன்பை நாங்கள் வழிகாட்டுவதா எப்படி சொல்லுவோம், ஐ லவ் யூ என்று சொல்லலாம், அதான் உள்ளத்தில் நல்லா படும், உன்னை நான் விரும்புறேன், எனக்கு வெறுப்பு எல்லாம் இல்லப்பான்னு சொல்லுவோம். இப்ப உதாரணமா ஐ டோன்ட் ஹேட் என்று சொன்னா அந்த யூ என்று சொல்லாம, உன்னை நான் வெறுக்கவில்லை என்று சொல்லாம, நான் என்ன செய்யல உன்னை விரும்புகின்றேன் என்று சொல்லுவது போன்று அதை எப்படி சொல்லலாம், வெறுக்கல்லப்பா உன்னை என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் படாதவாறே நபியை எப்படி அல்லாஹு தஆலா அரவணைக்கின்றான். வமா கலா, அந்த இறைவன் வெறுக்கவில்லை. வமா கலாக, உங்களை வெறுக்கவில்லை என்ற அந்த நபியை நேரடியாக விழுத்து அந்த இடத்திலே அந்த வார்த்தை பிரயோகத்தை கூட அல்லாஹு தஆலா பயன்படுத்தவில்லை. ஏன், நபி அவர்கள் ஏற்கனவே நொந்திருக்கின்றார்கள், ஏற்கனவே உள ரீதியிலே என்ன செய்திருக்கின்றார்கள், நொந்து போயிருக்கக்கூடிய நேரத்தில் நான் உங்களை வெறுக்கவில்லை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ் வெறுக்கவும் இல்லை, உங்களை அந்த இறைவன் கைவிடவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இது முதலாவது ஒரு வாக்குறுதி அல்லாஹு தஆலா வழங்குகின்ற வாக்குறுதி. என்ன, எந்த நிலையிலும் அல்லாஹு தஆலா உங்களை வெறுக்கப் போவதும் இல்லை, கைவிடப் போவதும் இல்லை. இது யார், சத்தியத்தை தங்களுடைய இரு கரங்களிலும் ஏந்தி நிற்கக்கூடிய நபிக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய வாக்கு மூலம் என்றிருந்தார். அந்த மக்கத்து கயவர்கள் அபூ சாலிபை வந்து மிரட்டுகின்றார்களே, இந்த முகம்மதுக்கே இந்த பிரச்சார பணியை கைவிடும்படி நீங்கள் சொல்லிவிடுங்கள், இல்லை என்று சொன்னால் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்றெல்லாம் சூளுரை விடுத்த நேரத்திலே பல கட்டங்களாக இதை அவர்கள் முன்னெடுத்தார்கள். சீராவளை நாங்கள் பார்த்தோம். ஒரு கட்டத்திலே இந்த அபூ சாலிபினால் இந்த காவிர்களுக்கு பதில் சொல்ல முடியாது போன நேரத்திலே மகனை அழைத்து கேட்கின்றார்கள், இதோ இந்த அளவுக்கு நிலைமை முத்திவிட்டது, உங்களுடைய கருத்து என்ன என்று சொன்ன நேரத்தில் என்ன சொன்னார்கள், யா அம், என்னுடைய சிறிய தந்தையே, அந்த காவிர்களினால் முடியுமாக இருந்தால் சூரியனை கொண்டு வந்து என்னுடைய வலக்கரத்திலும் சந்திரனை எனது இடது கரத்திலும் வைத்துத்தான் இந்த மார்க்கத்தை இந்த பிரச்சாரத்தை கைவிடுபடி சொன்னாலும் நான் இதை விடப்போவதில்லை, ஏன், இது அல்லாஹுடைய கட்டளை என்றிருந்தால் இது யாருக்கு ஒரு உறுதுணையை கொடுக்கின்றவர்களே, பிரச்சார பணியிலே இருக்கக்கூடிய பிரச்சாரகர்களுக்கு, அந்த நபியுடைய வாரிசுகளாகிய உலமாக்களுக்கு, மார்க்கத்தை கற்றறிந்தவர்களுக்கு, சத்தியத்தை பேசக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், சத்தியத்தை தாங்கி இருக்கக்கூடிய நபியை கைவிடவில்லை அல்லாஹ், அந்த நபியை வெறுக்கவில்லை என்று சொன்னால் நபியுடைய வாரிசுகள் எப்பொழுதே அந்த நபி சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லுவார்களோ, அந்த நபி பயணித்த அந்த பாதையிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருப்பார்களோ, ஒரு பொழுதும் அல்லாஹு தஆலா அவர்களை கைவிட்டு விட மாட்டான், அவர்களை வெறுக்கவும் மாட்டான். ஏன், அவர்கள் பேசுவதே அல்லாஹுடைய வார்த்தை, அவர்கள் மொழிவதே நபியுடைய சுன்னாவை, அவர்கள் அழைப்பதே தங்களுடைய சொந்த விடயங்களுக்காக வேண்டிய அல்ல, அல்லாஹுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைக்கின்றார்கள், சத்தியத்தை பேசுகின்றார்கள், அசத்தியத்தை தடுக்கின்றார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நல்லவர்களை அல்லாஹு தஆலா கைவிடுவானா? ஆகவே இதிலே நாங்கள் இப்படித்தான் இந்த சூறாக்களை விளங்க வேண்டும் சோர்களே. இதுல இருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு மனநிறைவு ஏற்பட வேண்டும். நபிக்கு அல்லாஹு தஆலா அந்த உத்தரவாதத்தை அன்று கொடுத்தான், ஆனால் குர்ஆன் நாளை மறுமை வரைக்கும் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றது. இதே நிலைமைதான் சத்தியத்தை பேசக்கூடியவர்களுக்கு, மார்க்கத்திலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படியான பல பிரச்சனைகள் வரும், எதிர்ப்புகள் எல்லாம் வரும். அந்த நேரத்திலே தளர்ந்து விடக்கூடாது, இறைவன் எங்களை கைவிட்டு விட மாட்டான், இறைவன் வெறுத்தும் விட மாட்டான் என்ற அந்த மன உறுதியிலே அவர்கள் இருக்க வேண்டும். இது முதலாவது வாக்குறுதி. இரண்டாவது வாக்குறுதியை அல்லாஹு தஆலா கொடுக்கின்றான். என்ன சொல்லுகின்றான், மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா வலல் ஆகிரது கைருல் லக மினல் ஊலா. அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், இந்த இடத்திலையும் பல நுணுக்கங்களை எங்களினால் பார்க்க முடியும் சோர்களே. இந்த இடத்துல நேரடியாக எப்படி மொழிபெயர்த்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், இம்மையை விட மறுமை நபியே உமக்கு சிறந்ததாக இருக்கின்றது மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். ஆனால் தஃப்ஸீர்ல எடுத்து பார்த்தோம் சொன்னால் இதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா வலல் ஆகிரது எப்படி சொல்லவில்லை, அத்தாருல் ஆகிரா மறுமை வாழ்க்கை, இம்மை வாழ்க்கையை விட சிறந்தது என்று சொல்லவில்லை. என்ன சொல்லுகின்றான், வலல் ஆகிரா பிந்தியது கைருல் லக மினல் ஊலா முந்தியதை விட உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், மூடலாகத்தான் சொல்லுகின்றான். இதுல ரெண்டு மீனிங்கே எடுக்கலாம் எங்களுக்கு. ஒரு மீனிங் என்ன எடுக்கலாம், நேரடியாக நமக்கு விளங்கக்கூடிய ஒரு மீனிங், ஆஹிரா ஊலாண்டு சொன்னால் ஊலாண்டால் இம்மை, ஆஹிராண்டால் மறுமை, இம்மையை விட மறுமை சிறந்தது சந்தேகம் கிடையாது, இம்மையை விட மறுமை சிறந்தது என்பதில் சந்தேகம் கிடையாது. அதுக்கு குர்ஆனிலே பல சான்றுகளை பார்க்கின்றோம். அதுதான் நபியுடைய வாழ்க்கையாகவும் இருந்தது. நபி அவர்கள் அதை உண்மையாகவே விளங்கி வைத்திருந்தார்கள். இந்த வாழ்க்கை ஒரு ஏமாற்று பொருளாகத்தான் இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கை ஒரு ஏமாற்று பொருளாகவே அன்று இல்லை. இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு நாள் தினம் நபியிடத்திலே சென்றேன், அவர்கள் ஒரு பாயிலே படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதற்கு மேலால் எந்த ஒரு விரிப்பும் போடப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் எழுந்திருந்த பொழுதே அவர்களுடைய விழாவுலே அந்த பாயுடைய அச்சுக்களை எல்லாம் பார்த்த நேரத்திலே எனக்கு மிக கவலையாக இருந்தது. நபியிடத்திலே கேட்டேன், இந்த பாயின் மீது ஏதாவது ஒரு விரிப்பை போடுவதற்கு எங்களுக்கு உத்தரவு கொடுக்க மாட்டீர்களா என்று கேட்ட நேரத்திலே நபி அவர்களுடைய பதில் எதுவாக இருந்தது, என்ன சொன்னார்கள் தெரியுமா? மாலி வலி துனியா இல்லா கராகிபின் கால தஹ்த ஷஜரத்தின் தும்ம தரகஹா வராஹ், எனக்கும் இந்த உலகத்துக்கும் என்னதான தேவை இருக்கின்றது, லா இலாஹ இல்லல்லாஹ், எனக்கு இந்த உலகத்துக்கும் என்னதான் தேவை இருக்கின்றது, எனக்கு இந்த உலகத்துக்கும் இடையில் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா, எனக்கும் இந்த அற்பமான உலகத்துக்கும் இடையில் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா, இல்லா கராகிபின் கால தஹ்த ஷஜரா, ஒரு நீண்ட பயணம் போகக்கூடிய ஒரு பயணி ஒரு மரத்துடைய நிழலுக்கு கீழால் வந்து கால என்று சொன்னால் கைலூலா, கொஞ்சம் நிம்மதிக்காக வேண்டி கொஞ்சம் ஓய்வு பெறுவதற்காக வேண்டி தூங்குகின்றான். தூங்கி எழுந்திருந்ததற்கு பின்னால் அந்த மரத்துடைய நிழலை விட்டு விட்டு அப்படியே பயணத்தை தொடர்ந்து விட்டானே, இதுபோன்றுதான் என்னுடைய எனக்கும் இந்த உலகத்துக்கும் இடையில உள்ள தொடர்பு, தற்காலிகமாக இந்த உலகத்தில் அந்த மறுமையை நோக்கிய நீண்ட பயணத்திலே ஒரு ஓய்வு பெறும் ஒரு சிறிய கட்டமாகத்தான் இதை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கின்றான். இதுதான் எல்லோருக்கும். ஆனால் அதை யதார்த்தமாக அறிந்து கொண்டவர்கள் யார்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகவே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா, நபியே உமக்கு இம்மையை விட மறுமை மிக சிறந்ததாக இருக்கின்றது, மறுமை மிக சிறந்ததாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஏனென்றால் இந்த உலகத்திலே எந்த பெரிய நியமத்துகள் தான் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டாலும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், வமா ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா வஸீனதுஹா வமா இன்தல்லாஹி கைரும் வஅப்கா அஃலா தஅகிலூன். சூரத்துல் கஸஸிலே 60வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வமா ஊதீதும் மின் ஷைஇன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும், இந்த இடத்துல நக்கிரான்னு சொல்வார்கள், அரபு மொழி படித்தவர்களுக்கு தெரியும், இத குறிப்பான ஒரு பொருள் என்று சொல்லவில்லை, எந்த பொருளாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே வழங்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் என்று சொன்னால் அது கொழுத்த பெருத்த செல்வமாக இருக்கலாம், உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், உடல் வலிமையாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், கௌரவமாக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், உலகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட எதுவாக இருந்தாலும் வம ஊதீதும் மின் ஷைஇன் ஃபமதாஉல் ஹயாத்தித் துன்யா வஸீனதுஹா, அது இந்த உலக வாழ்க்கையுடைய ஒரு அற்ப பொருளாகவே அன்று இல்லை, ஒரு உலகத்துடைய ஒரு வசதியாகத்தான் இதை வைத்திருக்கின்றான், வஸீனதுஹா, அதே போன்றே இந்த உலகத்தின் ஒரு கவர்ச்சி பொருளாக வைத்திருக்கின்றான். அல்மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா, பிள்ளை குட்டிகளும் சொத்து செல்வங்களும் இந்த அற்பமான உலக வாழ்க்கையின் கவர்ச்சி பொருளாகத்தான் இருக்கின்றது. வல் பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைரும் இந்த ரப்பிக், நிலைத்திருக்கக்கூடிய சாலிஹாத்துகள் நல்லறன்கள் இருக்கின்றது, அதுதான் இறைவனிடத்திலே சிறந்ததாக இருக்கின்றது. ஆகவே அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு இந்த உலகத்திலே எதுதான் கொடுக்கப்பட்டாலும், கொடுக்கப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அது உலகத்துடைய ஒரு வசதிக்காகவும் ஒரு கவர்ச்சிக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வமா இன்தல்லாஹி கைரும் வஅப்கா அஃலா தஅகிலூன், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடியதான் எப்பொழுதுமே சிறந்ததாகவும் எஞ்சி இருக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அஃலா தஅகிலூன், இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள மாட்டீர்களா, விளங்கிக் கொள்ள மாட்டீர்களான் அல்லாஹு தஆலா கேட்கின்றான். ஆகவே இந்த இடத்திலே வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா என்று சொன்னால் இம்மை வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை உமக்கு சிறந்தது என்ற கருத்தையும் எடுக்கலாம். இரண்டாவது ஒரு கருத்தும் இங்கே உள்ளடங்கி இருக்கின்றது. அது என்ன கருத்து என்று சொன்னால், நபியே உங்களுடைய ஆரம்ப கட்டத்தை விட பிந்திய முந்தைய காலத்தை விட பிந்திய காலம் மிக சிறந்ததாக இருக்கின்றது. அந்த கருத்தும் இதுக்கே பொருந்துகின்றதா இல்லையா? தஃப்ஸீர்ல இந்த கருத்தை அறிஞர்கள் விளக்கி இருக்கின்றார்கள். என்ன சொல்லுகின்றான் அல்லாஹு தஆலா, வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா என்று சொன்னால், நபியே உங்களுக்கு உங்களுடைய முந்திய காலகட்ட வாழ்க்கையின் முந்திய கட்டங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதைவிட இந்த பிந்திய கட்டங்கள் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது. ஒரு கணம் நாங்கள் பார்த்தோம் சொன்னால், நபி அவர்களுடைய முந்திய கட்டம் எப்படி இருந்தது? நபியவர்களுடைய முந்திய கட்டம் எப்படி இருந்தது? அவர்கள் வறுமையிலே இருந்தார்கள், கஷ்டத்திலே இருந்தார்கள். மக்காவிலே பிரச்சார பணியை முன்னெடுத்து வைத்த நேரத்திலே துரத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள். அவர்களை சேர்ந்தவர்கள், அவர்களை ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் பல நோவினைகளுக்கு, துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். எல்லா பிரச்சனைகளும் இருந்தது. அதற்கு பின்னால் உள்ள கட்டத்தை எடுத்து பார்த்தோம் சொன்னால், மதீனாவுக்கு போன நேரத்திலே நபி அவர்கள் எவ்வளவு கண்ணியமானவர்களாக மாறினார்கள், எவ்வளவு பெரிய கண்ணியத்தை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்தான். வறுமையிலே இருந்து அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான். அவர்கள் தனக்காக அதை உபயோகிக்கவில்லை என்று சொன்னாலும் செல்வம் அவர்களுக்கு இருந்ததா இல்லையா? பெரிய செல்வம் இருந்தது, ஆட்சி அதிகாரம் தங்களுடைய கையில இருந்தது. மாறாக அந்த எந்த மக்காவிலே இருந்து துரட்டி அடிக்கப்பட்டார்களோ, எந்த மக்காவிலே இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ, அதே மக்காவை மீண்டும் நபியுடைய கண்ட்ரோலுக்கு கீழால, அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் ஒரு சில காலங்கள் கடப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா கொண்டு வந்து சேர்த்தான். மக்காவுலே நபி அவர்களுடைய சகாக்கள், அந்த தோழர்கள் எப்படி நோவினை செய்யப்பட்டார்களோ, அதே சகாபாக்கள் என்ன செய்யப்படுகின்றார்கள்? மக்கா வெற்றி கொண்ட நேரத்திலே பிலாலை அல்லாஹ் நபி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? காபாவுக்கு மேலால் ஏறி வாங்கு சொல்லும்படி சொல்லும் அளவுக்கு அந்த மக்காவுடைய சுடுமணல்லே உமையத்து முன் ஹலப் போன்ற அந்த அநியாயக்காரர்களினால் சுடுமணல்லே போட்டு இழுக்கப்பட்ட அந்த பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த காவிர்கள் பார்த்திருக்க காபாவுக்கு மேலால் ஏறி வாங்கு சொல்லும் நிலைமைக்கு நிலைமை அல்லாஹு தஆலா மாற்றினான். ஆகவே இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஆரம்ப நிலைமையை விட உங்களுடைய பிந்திய நிலைமை உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கின்றது. இதுல நமக்கும் ஒரு படிப்பிலை இருக்கின்றது. நாங்க எந்த ஒரு நிலைமை எடுத்து பார்த்தாலும் கடைசி கட்டத்தை வைத்துத்தான் எங்களுடைய முடிவுகளை வைக்க வேண்டும். ஆரம்ப கட்டத்தில் ஏற்படக்கூடிய குறைகள் இதை இவைகளை வைத்து உள்ளங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. பின்னால் உள்ள கட்டத்தை பற்றித்தான், அதிலேதான் சிறப்பை அல்லாஹு தஆலா வைத்திருப்பான் என்று மனதை நாங்கள் சமாளித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய நிலைமையை எடுத்து பார்த்தோம் சொன்னாலும், நேற்று இருந்ததை விட இன்று நான் ஒரு படித்தான் நல்லாகத்தான் இருக்கின்றேன், நல்லவனாகத்தான் இருக்கின்றேன். பல விடயங்களே, உலக விடயமாக இருக்கலாம், மார்க்க விடயங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவனுடைய ஒவ்வொரு நாளும் கழியக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் அவன் இம்மை மறுமை இரண்டிலும் ஒரு படித்தனம் முன்னேறித்தான் செல்ல வேண்டும். ஒரு படித்தனம் முன்னேறி செல்வதுதான் அவனுக்கு சிறந்தது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா நபிக்கு செய்த அந்த பேருபகாரத்தை இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். இந்த இடத்துல ரெண்டு மீனிங் வருமா இல்லையா? உண்டு, இம்மை வாழ்க்கையை விட மறுமை வாழ்க்கை உங்களுக்கு மிக சிறந்தது என்ற கருத்தையும் எடுக்கலாம். அதே நேரத்திலே உங்களுடைய முந்தைய நிலைமையை விட பிந்திய நிலைமை உங்களுக்கு சிறந்ததாக இருக்கின்றது. அடுத்த வசனத்துக்கு வாருங்கள், உம்முடைய இரட்சகன் உங்களுக்கு பின்னால் கொடுப்பான். மூடலாகத்தான் சொல்லுகின்றான், கொடுப்பான். நீங்கள் அதை நிச்சயமாக பொருந்திக் கொள்வீர்கள், நிச்சயமாக நீங்கள் அதை பொருந்திக் கொள்வீர்கள். இந்த வாக்கு மூலத்தையும் கொடுக்கின்றான். இது மூன்றாவது வாக்குறுதி. பாருங்க, நபி அவர்களுக்கு வஹி தடை வருகின்றது, உள்ளம் வேதனைப்படுகின்றது, அது இன்னும் பன்மடங்காக மாறுகின்றது. காவிர்கள் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய நேரத்தில், மூஞ்சிலே வந்து ஏசி விட்டு செல்லக்கூடிய நேரத்தில் இன்னும் பன்மடங்காக அதிகரிக்கின்றது. ஆனால் அல்லாஹுடைய ஆறுதல் எப்படி வருகின்றது? அலையாக வருகின்றது. அந்த வார்த்தைகள் கேட்டு ஒரு சில வினாடிகள் கழிந்து விடவில்லை, உள்ளத்துக்கு மிகப்பெரிய ஆறுதலை நாளை மறுமை வரைக்கும் படிக்கப்படக்கூடிய அந்த குர்ஆனிலே ஒரு அத்தியாயமாக அல்லாஹு தஆலா இறக்கிவிட்டான். இந்த சம்பவத்துக்கு நபிக்கு ஒரு பெரிய ஆறுதலையும் மிகப்பெரிய உத்தரவாதங்களையும் கொடுத்து நபியுடைய உள்ளத்தை பலப்படுத்தி, நான் உம்முடன் இருக்கின்றேன், ஒரு பொழுதும் உம்மை கைவிடவில்லை, உம்மை வருத்துவிடப் போவதில்லை, நீங்கள் உங்களுடைய பாதையிலே இன்னும் வீரநடை ஓடுங்கள், இன்னும் உறுதியாக இருங்கள். அப்ப இது யாருக்கு? வழியிலே இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கும் ஒரு பெரிய பலமாக இருக்குமா இல்லையா? ஏன், நாம் இருக்கக்கூடிய வழி சரியானதுதான்,
நபிக்கு ஒரு சில நாட்கள் தான் வஹி தடைபட்டதே, அதனால் ஒட்டுமொத்தமாக வஹி நின்று விடவில்லை. வஹியுடைய அரவணைப்பில் தான் நபி அவர்கள் இருக்கின்றார்கள், அல்லாஹுடைய கண்காணிப்பில் தான் அல்லாஹுடைய தூதர் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சத்திய பாதையில் இருக்கின்றோம் என்ற அந்த உறுதி எண்ணம் அந்த சகாக்களுக்கு அந்த தோழர்களுக்கு தோன்றுமா இல்லையா? இதுதான் ஈமானிய பாதை சகோதரர்களே, சத்தியத்தின் பாதை இப்படித்தான். இதிலே எந்த பெரிய சோதனைகள் வந்தாலும் நாங்கள் எதை உள்ளத்திலே அடிமனதிலே வைத்திருக்க வேண்டும், இது அல்லாஹுடைய வழி, இது இறைவனுடைய கட்டளையின் பிரகாரம் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள். தொழுகையா, இது இறைவனுடைய கட்டளை. நோன்பா, இறைவனுடைய கட்டளை. ஹஜ்ஜா, அந்த இறைவன் எங்களுக்கு கட்டாயப்படுத்தியது. தர்மங்களா, இறைவன் எங்களுக்கு கொடுத்த செல்வத்திலே இருந்து ஒரு பகுதியை எங்களிடத்திலே இருந்து கேட்கின்றான், அதை கொடுக்கின்றோம். ஆகவே இதில எல்லாம் ஒரு மனிதனுக்கு மன உறுதி இருக்க வேண்டும். ஆகவே மூன்றாவது வாக்கு என்ன வருகின்றது? வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்தா, உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம். சும்மா சொல்லுகின்ற முட்டையா சொல்றேன், ஃபதர்தா எப்படி வழங்குவோம்? பொருந்தி கொள்ளும் அளவுக்கு வழங்குவோம். யாருக்கு சொல்லலாம் சொல்றீங்களே? உங்களுக்கு முழுமையான சாட்டிஸ்ஃபிகேஷன், நீங்க சாட்டிஸ்ஃபை ஆகும் வரைக்கும் மன நிறைவு உங்களுக்கு ஏற்படும் அளவுக்கு நாங்கள் வழங்குவோம். எங்க வழங்குவோம்? இம்மையிலும் வழங்குவோம், மறுமையிலும் வழங்குவோம். இம்மையிலும் வழங்குவோம், மறுமையிலும் வழங்குவோம். ஒரு மெகா ஆஃபரா இல்லை? யாருக்கு சொல்ல வேண்டிய? ஒரு தந்தைக்கு மகனை பார்த்து எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் மகனை பார்த்து சொல்லாமா, நீ திருப்தி காணும் அளவுக்கு உனக்கு தரும் சொத்தை நான் சேகரித்து வைத்திருக்கின்றேன், பயப்படாது மகனே சொல்லாமா? அவன் கேட்பான், ரெண்டு லோண்ட கேட்பான். சில நேரம் எங்களுக்கு வெறுக்கக்கூடிய ஒன்றை கேட்பான், இந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடிச்சுதான்னு கேட்டா, நடக்குதா இல்லையா? இவளை நான் விரும்புகின்றேன், இவளை எனக்கு மனம் முடிச்சுதான்னு கேட்டா, நீ விரும்புறதெல்லாம் கொடுக்கலாம்னு சொன்னீங்களாப்பா, இதை கொடுங்க எனக்கு, அதோடைய ஃபர்ஸ்ட் ரிக்வெஸ்டோடய முடிஞ்சிடும். இல்லம்மா, இல்ல மக, இது என்னால முடியாது, இது மெச்ச இல்லை உன்ட படிப்புக்கு, எங்கட ஃபேமிலிக்கு இது மெச்ச ஆகாது. முடிஞ்சா அதுக்கு பின்னாடி அவனுக்கு கொண்டு சரி வராது. நீங்க பிஎம்டபிள்யூ வாகனத்தை எடுத்து கொடுத்தா சரி வராது. அவனுக்கு நீங்க இதுல தலைநகரத்தில் ஒரு பெரிய மாளிகை கட்டி கொடுத்தாலும் அவனுக்கு சரி வராது. ஏன்? அவனுடைய ஆக முக்கியமான இலக்கு இதுக்கு தந்தை ஓம்படவில்லை. இதுதான் உலகத்துல முடியாது, யாருக்கு ஓப பண்ண முடியாது, எந்த மன்னருக்கு சொல்ல முடியாது. பிரஜைகளுக்கு உங்களுக்கு விரும்பியதெல்லாம் நீங்க திருப்திப்படும் அளவுக்கு உங்களுக்கு கொடுப்போம், கொடுக்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஏன் அவனுடைய கைவசந்தான் இந்த இம்மை மறுமையுடைய அனைத்து பொக்கிசங்களையும் வைத்திருக்கின்றார். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் சஹாபாக்களை பார்த்து, இந்த உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து நாளை மறுமை வரைக்கும் அல்லாஹு தஆலா செலவழித்திருக்கின்றானே, எவ்வளவு செலவழித்திருக்கின்றான்? காரூனுக்கு கொடுத்த செல்வமா? அதை விட பெரிய செல்வமா? அவ்வளவு பெரிய செல்வத்தை காரூனுக்கு வாரி வழங்கினான், அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்களை ஃபிரௌனுக்கு கொடுத்தான். இப்படியாக நல்லவர்கள் தீயவர்கள் எல்லா பேர்களுக்கு மின்று இருக்கக்கூடிய பல தனவந்தர்களுக்கு செல்வந்தர்களுக்கு இவ்வளவு செல்வங்களை கொடுத்திருக்கின்றான். இது எல்லாம் எதை போல தெரியுமா? ஒரு ஆழ்கடல்ல ஒரு விரலை போட்டு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தண்ணி உங்க விரல் நுனிக்கு வருமோ அந்த அளவு கூட இல்ல அல்லாஹுடைய சொத்துல. அல்லாஹுடைய சொத்துல ஒரு துளி கூட இல்ல. பெருந்து உலகம் படைக்கப்பட்ட காலத்துல இருந்து மறுமை வரைக்கும் அல்லாஹ் செலவழிச்சிருக்கிறது, அவன் தானே செலவழிக்கிறான். அவ்வளவு எடுத்து பார்த்தால இவ்வளவுதான் வரும், இவ்வளவு இல்ல. அப்ப நபிய பார்த்து அல்லாஹுக்கு சொல்ல முடியாதா, இவ்வளவு சொத்துக்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹ், லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வான பூமிகளுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கு. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த், வான பூமியில் இருக்கக்கூடிய எல்லாமே அவைகளுக்கு உட்பட்ட அனைத்துமே தன்னுடைய சொந்த பொருள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு நபிக்கு வாக்களிக்க முடியாதா? வல ஸௌஃப யுதீக ரப்புக ஃபதர்தா, நீங்கள் திருப்தி காணும் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்போம், திருப்தி காணும் வரைக்கும் உங்களுக்கு கொடுப்போம். அந்த கொடுப்பனவிலே மிகப்பெரியதை எங்கே வைத்திருக்கின்றான்? மறுமையிலே கொடுப்பதற்கு சேகரித்து வைத்திருக்கின்றான். ஆனால் உலகத்திலே கொடுக்காமல் விட்டுவிடவும் இல்லை. அல்லாஹுக்கு தெரியும் நபிக்கு எவ்வளவு இருந்தால் திருப்தி என்று உலகத்திலே முழுமையாக திருப்தி காணுவார்கள். நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த உலகத்தை விட்டு பிரியும் தருணம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நபிக்கு ஒரு அஃபரவை முன்வைத்தான், தெரியுமா இல்லையா? முஹம்மதே, நீங்கள் விரும்பினால் எந்த சங்கடமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்? அல்லாஹுடைய சொந்த விருப்பத்துக்குள் உட்பட்டது. நீங்க விரும்பினா மறுமை வரைக்கும் உங்களை உலகத்திலே வாழ வைப்போம். ஒரு செல்வந்தராக, நபியாக செல்வந்தராக வாழ வைப்போம். நபியாக இருப்பீங்க நீங்க, ஒரு செல்வந்தராக நாளை மறுமை வரைக்கும் உங்களை வாழவிடும். விரும்பினால், என்னை சந்திக்க விரும்பினால், நீங்க ஒரு நபியாக ரசூலாக என்னை வந்து அடையலாம். நபி அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தார்கள்? அர்ரஃபீகல் ஆலா, உயரிய அந்த தோழன். அந்த தோழமை எனக்கு தேவை, அந்த இறைவனை சந்திக்க வேண்டும் என்பதை தான் நபி அவர்கள் தெரிவு செய்தார்கள். அல்லாஹுக்கு தெரியும், அவ்வளவு பெரிய சொத்துக்கள் செல்வங்கள் மதீனாவுடைய காலத்திலே நபி அவர்களுக்கு இருந்ததா இல்லையா? கிடைத்தது, கனிமத்துகள் இதெல்லாம் கிடைத்தது. கிடைத்த நேரத்தில் கூட நபி அவர்கள் எதை தெரிவு செய்தார்கள்? வறுமை வாழ்க்கையை அவர்கள் சுயமாக தெரிவு செய்தார்களே அன்றி அவர்களுக்கு யாரும் வலுக்கட்டாயப்படுத்தல. ஏன், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய அதிபதியாக இருந்தார்கள். விரும்பிய அளவு அவர்களுக்கு என்ன செய்து கொள்ளலாம்? அடிமைகளை வைத்திருக்கலாம். விரும்பிய அளவோ என்ன, ஒன்னு கிரண்டே மூணு ஒட்டகங்களை குதிரைகளை வைத்திருக்கலாம். யாரு தட்டி கேட்கலாமா? யாரும் தட்டி கேட்க முடியாது. ராயல் ஃபேமிலியுடைய நிலைமை எப்படி இருந்தது? ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா யாரு? பிரின்சஸ் அப்படித்தானே. அவங்க வந்து கேட்கிறாங்க, ஒரு அடிமை கேட்ட சம்பவம் தெரியுமா இல்லையா? எதை சொல்லி கொடுத்தாங்க? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். தூங்குற நேரத்தில் இதை படிங்கப்பா. வேலைக்கு ஆள் கேட்டு வந்த நேரத்தில் அதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சன்மானம். இதுதான் நபியுடைய வாழ்க்கை. அந்த எளிமை வாழ்க்கையை தெரிவு செய்தார்கள். ஆகவே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வல சௌஃப யுதீக ரப்புக், உம்முடைய இரட்சகன் உங்களுக்கு பின்னால் கொடுப்பான். கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். பன்மடங்காக கொடுத்தான். மிகப்பெரிய செல்வங்களை கொடுத்தான். உகுது மலையை தங்கமாக மாட்டித்தரவா என்று அல்லாஹு தஆலா ஆஃபர் பண்றான். தேவையில்லை. ஒரு நாள் நான் பட்டினி கிடக்கின்றேன். பட்டினி கிடக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொறுமையை பொறுமையுடன் சகித்துக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு நாள் நான் சாப்பிட்டு வயிறு நிரம்புகின்றேன். அப்பொழுது அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றேன். பொறுமைக்கும் நன்றிக்கும் இடையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கட்டும், இது எனக்கு போதுமானது. திருப்தியா இல்லையா? நபியுடைய உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? உமக்கு அல்லாஹு தஆலா பின்னால் கொடுப்பான், அதை புரிந்து கொள்வீர்கள். அப்ப இது ஒரு கருத்து. அதில் எதை கொடுத்தான்? இழந்த கண்ணியத்தை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். நபிக்காக வேண்டி உயிரை இழக்கக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாகி விட்டார்கள் மதீனாவில். நபியுடைய உயிரை பதம் பார்க்கறதுக்கு நபிக்கு டெத் வாரண்ட் பாஸ் பண்ணவர்கள், நபியுடைய உயிரை எடுத்து வந்தா 100 ஒட்டகம் என்று சன்மானம் கொடுக்க சன்மானம் பேசப்பட்ட மக்காவுடைய காலத்தில் எவ்வளவு ஒரு இழிவான நிலை. நபி அவர்கள் ஹிஜ்ரத்துக்காக வெளியேறிய நேரத்தில் தப்பி விட்டார்கள் என்ற செய்தி மக்காவிலே பரவியதும் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த முகமது உயிரோடையோ மரணித்த நிலையில் சடலமாகவோ எடுத்து வந்தால் 100 ஒட்டகம் வழங்கப்படும். அப்படி பேசப்பட்ட நிலையில் இருந்து நபி எப்படி மாத்துகின்றான்? அல்லாஹு தஆலா நபிக்காக வேண்டி உயிர் கொடுப்பதற்காக ஒரு சமுதாயம் உருவாகி விட்டார்கள். நபி உது செய்தால் அவர்களுடைய முகத்தில் இருந்து வடியக்கூடிய தண்ணீர் கீழே விழாது, அதை எடுத்து தடவிக்கொள்வதற்கு ஒரு கூட்டம். அவர்கள் எச்சில் துப்பினால் அது ஒரு தோழருடைய மேனியில் தான் அது விழும். அந்த அளவுக்கு நபியுடன் நெருங்கி இருந்தார்கள். எவ்வளவு பெரிய கண்ணியம், எவ்வளவு பெரிய கண்ணியத்தை கொடுத்தார். ஆனால் நபி அவர்கள் எப்படி இருந்தார்கள்? மிகப்பெரிய பணிவாளர்களாகத்தான். நபி அவர்கள் சஹாபாக்களுடன் இரண்டரை கலந்திருப்பார்கள். வெளியிலே இருந்து நபியை சந்திக்க வரக்கூடியவர்கள் என்ன கேட்பார்கள்? ஐயுக்கும் முஹம்மது, உங்கள முஹம்மது யார்? ஆடையிலேயோ அவருடைய எதிலேயோ நபியை தனியாக இனம் காண முடியாத அளவுக்கு தோழர்களுடன் இரண்டரை கலந்திருந்தார்கள். மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற நேரத்திலே சிலர்கள் வந்து அபூபக்கர் ஏறி வந்த ஒட்டகத்தை தான் பிடிக்கின்றார்கள். இவர் தான் நபியை நினைச்சு, ஏன் அங்க இருந்த சிலர்கள் நேரடியாக நபியை கண்டிருக்கவில்லை. உம்முடைய இரட்சகன் உங்களுக்கு கொடுப்பான், நீங்கள் பொருந்திக் கொள்ளும் அளவு கொடுப்பான். இது உலகத்திலே. மறுமையில் அதை கொடுப்ப தெரியுமா? மறுமையில் கொடுப்பதை பற்றி கேட்கணுமா? நபிக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா கொடுப்பதை பற்றி கேட்கணுமா? இன்னா அதைனா கல் கௌசர் சொல்லிவிட்டான். நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு வழங்கிவிட்டோம், கொடுத்துறோம். அது நிச்சயிக்கப்பட்டு விட்டது. எதை? அல் கௌசர், அதிகமான நன்மைகள் என்ற கருத்தும் இருக்கின்றது. அல்லது அல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர்த்தடாகம், அந்த நீர்த்தடாகம் அது எப்படிப்பட்டது? அதனுடைய நீர் பாலை விட வெண்மையானது, தேனை விட இனிமையானது. அதனுடைய இரு மருங்குகளிலும் பரத்தப்பட்டிருக்கக்கூடிய குவளைகளுடைய எண்ணிக்கை அதது நுஜூமி சமா,
வானத்தில் இருக்கக்கூடிய விண்மீன்கள் நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவு தங்க வள்ளி பாத்திரங்கள் அங்கே பரத்தப்பட்டிருக்கும். நபி அவர்கள் அவர்களுடைய கையினால் உம்மத்தினர்களுக்கு அதை புகட்டுவார்கள். அதில இருந்து யாராவது குடித்தால் அவர்களுக்கு தாகமே ஏற்பட மாட்டாது. இப்ப சுவர்க்கத்தில் எதுக்கு மதுவார்கள் என்று கேட்கலாம், அது இன்பத்துக்காக, என்ஜாய் பண்றதுக்கு தான், தாகம் கிடையாது. ஏன் சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்களுக்கு சொல்லப்படும் இந்நிலக்கும் நீங்கள் வயிறு நிரம்பி இருங்கள், உங்களுக்கு பசி கிடையாது. நீங்கள் தாகம் தீர்ந்திருங்கள், உங்களுக்கு தாகம் கிடையாது. நீங்கள் வாலிபத்திலே அப்படியே வாலிபமாகிக்கொண்டே போகுங்கள், உங்களுக்கு வயோதிகம் கிடையாது. என்ற நன்மாராயத்தோடு தான் அவர்கள் உள்ளே எடுத்து செல்லப்படுவார்கள். இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறான், சுருக்கமா சொல்லுகின்றான். அதே போன்ற அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், ومن الليل فتهجد به نافله لك عسى ان يبعثك ربك مقاما محمودا. மிகப்பெரிய முன்னோர்கள் பின்னோர்கள் எல்லா பேர்களினாலும் புகழப்படக்கூடிய ஒரு கண்ணியமான இடத்திலே அல்லாஹு தஆலா நபியை எழுப்ப இருக்கின்றான். அந்த இடத்துல எவ்வளவு பெரிய கண்ணியம், நபி அவர்கள் சுஜூத் செய்வார்கள், தலையை தூக்கின அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆஃபர் என்ன, யா முஹம்மத் இர்ஃபா ராஸக், முஹம்மதே தலையை தூக்கி விடும், வஸல் துஅதஹ், நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் கொடுக்கப்படும், வஷ்ஃபா துஷஃபா, விரும்பியவர்களுடைய விடயத்தில் நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், அந்த பரிந்துரைகளுக்கெல்லாம் என்னிடத்திலே பதில் கிடைக்கும், ஏற்றுக்கொள்ளப்படும். எவ்வளவு பெரிய ஆஃபர் அல்லாஹ் சொல்கின்றான், வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்தா, உம்முடைய இறைச்சகன் கொடுப்பான், நீங்கள் பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு கொடுப்பான், பொருந்திக் கொள்ளும் அளவுக்கு கொடுப்பான். நபி அவர்கள் ஒரு நாள் தினம் இரவுலே, சஹி முஸ்லிமில் இந்த ஹதீஸ் இடம்பெறுகின்றது, இரவுலே ஒரு நாள் தினம் குர்ஆனிய வசனத்தை படிக்கின்றார்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாளை மறுமையிலே சொல்லக்கூடிய வசனம் அவர்களுடைய அந்த உம்மத்தினர்களோட ஒரு பேட்டி நடக்கும். நாளை மறுமையில அவர்களை அழைத்து அல்லாஹு தஆலா கேட்பான், ஈசாவே நீங்கள் தானா சொன்னீர்கள் உங்களையும் உங்களுடைய தாயையும் கடவுள்களாக எடுத்து வணங்கும்படி நீங்கள் தானா சொன்னீர்கள் என்று அல்லாஹு தஆலா கேட்பான். இல்லை, நான் சொல்லவில்லை, நீ சொன்ன ஏகத்துவத்தை தான் அவர்களுக்கு போதித்தேன், அவர்களாகத்தான் இந்த வழிகாட்டை தெரிவு செய்தார்கள். அப்படி அதுக்கு பின்னாடி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இன் துஅஸிபஹும் ஃபஇன்னஹும் இபாதுக், இறைவா நீ அவர்களை தண்டித்தால் ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உன்னுடைய அடியார்கள், யாருக்கும் தட்டி கேட்க முடியாது. வஇன் தஃஃபிர் லஹும், அவர்களை மன்னித்தால் நீ அனைத்தையும் மிகைத்திருக்கக்கூடியவன், கருணையுள்ளவனாக இருக்கின்றாய். ஆகவே நீ தண்டித்தாலும் அவர்களை மன்னித்தாலும் இது உன்னுடைய சொந்த விருப்பில் இருக்கக்கூடியது. இந்த வசனத்தை படித்தது நபி அவர்களினால் அழுகையை அடக்க முடியவில்லை. உம்மதி 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 என்று கதறுகின்றார்கள். என்னுடைய உம்மத்தே, என்னுடைய உம்மத்தே, என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன, இது ஈசாவுடைய உம்மத்துக்கு இந்த நிலை என்று சொன்னால் என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன. அப்பொழுது அல்லாஹு தஆலா நபியுடைய இந்த மனக்கவலையை பார்த்தே மாணவர் ஜிப்ரீலை அனுப்புகின்றார். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். ஜிப்ரீலே நீங்கள் முகமது இடத்திலே போய் கேளுங்கள், என்ன கேட்கின்றார் அவர், அவருக்கு என்ன தேவை, என்ன தேவை இருக்கின்றது. அப்பொழுது சொல்லுகின்றார்கள், இதைத்தான் நான் அல்லாஹுடத்திலே கேட்கின்றேன், என்னுடைய உம்மத்துடைய நிலைமையை வைத்து நான் கவலைப்படுகின்றேன். அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே நீங்கள் அந்த முகமது இடத்திலே போய் சொல்லுங்கள், முஹம்மதே சொல்லிவிடுங்கள், நான் சொல்லுவதாக, உம்முடைய உம்மத்துடைய விடயத்திலே உங்களுக்கு உங்களை நாங்கள் பொருந்திக் கொள்ளும்படி செய்வோம், நீங்கள் திருப்தி காணும் அளவுக்கு உம்மத்துடைய விடயத்திலே நான் நடந்து கொள்வேன். வலானசூக், உங்களுக்கு கவலை ஏற்பட போவதில்லை, உங்களுக்கு கவலை ஏற்பட மாட்டாது, அந்த நிலைக்கு உங்களை ஆக்க மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா வாக்கு மூலம் கொடுக்கின்றான். அதற்கு பின்னால் தான் அவர்கள் கையை கீழே போட்டு மன ஆறுதல் பெறுகின்றார்கள். நாளை கியாமத்திலே இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுப்பான். இறுதியாக இந்த உலகத்திலே வந்தவர்கள், ஆனால் முதல் முதலாக அவர்களுக்கு விசாரணை நடந்து அவர்கள் தான் முதல் முதல் சொர்க்கம் சொல்லக்கூடியவர்கள். ஆகவே வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்தா சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா இந்த மூன்றாம் பகுதியிலே சொல்லுகின்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃஆவா, உங்களை ஒரு அனாதையாக கண்டு உங்களுக்கு அல்லாஹு தஆலா அரவணைப்பு கொடுக்கவில்லையா. இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், எப்படி சொல்லவில்லை, உங்களை நானே அனாதையாக்கி நானே உங்களுக்கு அரவணைப்பு கொடுத்தேன் என்று சொல்லவில்லை. உங்களை அனாதையாக பார்த்தேப்பா, உங்களை அரவணைத்துக் கொண்டான் அந்த இறைவன். என்ன செய்தான், நீங்க அனாதையாக இருக்கிறத பார்த்து உங்களை அரவணைத்துக் கொண்டான். அப்படித்தான் சொல்லுகின்றான். நபி அவர்கள் எப்படி அனாதையா இருந்தாங்க, பிறக்கிற நேரத்திலே அனாதை, தந்தை இல்லை, பிறந்து ஆறே ஆறு வருடங்களில் யாரை இழந்து விடுகின்றார்? தாயை இழந்து விடுகின்றார். சீராவில் படிச்சிருக்கிறோம். அதுக்கு பின்னால் யாருடைய அரவணைப்புக்கு செல்கின்றார்? அப்துல் முத்தலி பாட்டனாருடைய அரவணைப்பு. அது ரெண்டு வருஷம் கழிக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கு எட்டு எட்டு வருடம் வரக்கூடிய நேரத்தில் என்ன இல்லை, அவருடைய இழப்பையும் சந்திக்கின்றார். அதற்கு பின்னால் தான் அபு தாலிபுடைய அரவணைப்புக்கு போகின்றார். ஒரு மனிதனை அவனை அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தாயும் தந்தை இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய இழப்பு. அதை நபி அவர்கள் உணர்ந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா நபியை அரவணைத்துக் கொண்டான். இதெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாலா, வஹி இருந்ததா? இல்ல, வஹியெல்லாம் இருக்கல்ல. அல்லாஹு தஆலா ஆரம்ப காலத்தில இருந்தே, நபியுடைய ஆரம்ப பருவத்தில இருந்தே அந்த பெரிய பொறுப்புக்காக நபியை தயார்படுத்துவதற்காக நபியை இப்படியான ஒரு பாதுகாப்பான சூழலை அல்லாஹு தஆலா வளர்த்தெடுத்தார். ஆகவே அல்லாஹ் என்ன சொல்கின்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. இந்த இடத்திலே இன்னொரு நுணுக்கம் இருக்கின்றது. அலம் யஜிதுக யதீமன், உம்மை நான் அந்த இறைவன் அனாதையாக கண்டே ஃபஆவா, அரவணைத்துக் கொள்ளவில்லையான்னு கேட்கின்றார். உங்களை அரவணைத்துக் கொண்டான் என்ற கருத்தையும் எடுக்கலாம். அதே நேரத்தில் உங்களை சார்ந்தவர்களை உங்களின் மூலமாகவும் அரவணைத்துக் கொண்டான். அல்லாஹு தஆலா அரவணைத்தான் உண்மையாக. அதே நேரத்தில் நபியை சார்ந்தவர்களையும் நபியின் மூலமாக அரவணைத்தானா இல்லையா? பிலால் எங்கிருந்து வந்தார்? அபிசீனியாவில் இருந்து. சல்மான் எங்கிருந்து வந்தார்? பாரசீகத்தில் இருந்து. ரோமாபுரத்தில் இருந்து வந்தார் சுஹைப். மக்காவுடைய பூர்வீக குடிமக்களாக இருந்தவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி. அப்ப இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதனால் பல பெரும் தொந்தரவுகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். ஆனால் நபியின் மூலமாக அவர்களையும் அல்லாஹு தஆலா அரவணைத்துக் கொண்டான். இந்த கருத்தையும் எடுக்கலாம். நபியையும் அல்லாஹு தஆலா அரவணைத்தான், நபியின் மூலமாகவும் அரவணைத்தான். இந்த கருத்தை முஹம்மது இப்னு ஸாலிஹ் அல் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தஃப்ஸீருடைய இந்த சூரத்து துஹாவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். நபியையும் அரவணைத்தான், நபியின் மூலமாக ஏனைய மக்களையும் அல்லாஹு தஆலா அரவணைத்தான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், உங்களை வழி தவறியவர்கள் என்று சொன்னால் நபி அவர்களுக்கே, நபி அவர்கள் ஷிர்க்ல இருந்தே அல்லாஹு தஆலா ஏகத்துவத்துக்கு எடுத்துக்கொண்டார் அர்த்தம் கிடையாது. நபி அவர்கள் ஏகத்துவத்தில் இருந்தாங்க. ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால் அந்த ஷிர்க்குடைய வழிபாடுகள் நடக்கக்கூடிய நிறைந்திருந்த மக்காவுடைய பூமியிலே நபி அவர்கள் இருந்த பொழுதிலும் ஷிர்க்குடைய எந்த வழிபாட்டிலும் அவர்கள் பங்கெடுக்கவில்லை, எந்த ஒரு வழிபாட்டிலையும் பங்கெடுக்கவில்லை. அதை அவர்கள் வெறுத்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே அதை பற்றி ஒரு வெறுப்பை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விவரம் அறிந்த காலத்திலே இருந்து அல்லாஹு தஆலா போட்டு விட்டான். அதனால் இந்த இடத்துல வஜத கபாலன் ஃபஹதா என்று சொன்னால், உங்களுக்கு நீங்கள் நபியே உங்களை வழிகேடராக இருந்தே உங்களுக்கு நேர்வழி காட்டவில்லையான கருத்து இல்லை, வழி தவறி, அதாவது உங்களுக்கு சத்தியம் விளங்குகின்றது ஆனால் அதனுடைய விளக்கம் இல்லை. அது எப்படி அதை பின்பற்ற வேண்டும், எப்படி அதை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், எப்படி அதை உள்வாங்க வேண்டும், இந்த விளக்கம் எல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு சத்தியம் உங்களுக்கு விளங்கினது, இது தவறு என்று விளங்கினது. இந்த செருக்குடைய வழிபாடுகள் எல்லாம் தவறு என்று விளங்கினது. ஆனா யார வணங்குறது? அல்லாஹு தஆலா. அதனால தான் கேட்கின்றான், மா குன் சத்தத்ரீமல் கிதாபு வலல் ஈமான் வகதாலிக ஔஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, எங்களுடைய கட்டளையில இருந்து உயிரோட்டத்தை உங்களுக்கு நாங்கள் வழங்கினோம். அதுதான் குர்ஆன். அந்த குர்ஆன் உங்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்னால் மா குன் சத்தத்ரீமல் கிதாப் வலல் ஈமான், இந்த குர்ஆன் உங்களுக்கு வழங்கப்படுவதற்கு முன்னால் வேதம் என்றால் என்னடு தெரியாது, ஈமான் என்றால் என்னடு தெரியாது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த தவறுகள் எல்லாம் விளங்கினது, ஆனால் சத்தியத்துடைய தெளிவான வழி உங்களுக்கு தெரிந்ததா? தெரியவில்லை. மொத்தத்தில் இது தவறு விளங்கிச்சு, ஆனால் சரியான பாதையுடைய விளக்கம் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. மக்கும் சத்ததிரிமல் கிதாப் வலல் ஈமான், ஈமான் என்றால் என்னடு தெரியாது, வேதம் என்றால் என்னடு தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திலே போட்டு இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டினான், நீங்களும் இதை சுமந்து மக்களை நேர்வழிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே சொல்லுகின்றான். அப்படி என்று சொன்னால் இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகின்றான், உங்களை தவறான வழியிலே, அதாவது சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள முடியாத பாதையிலே இருந்த நேரத்தில் சத்தியத்தை உங்களுக்கு அல்லாஹு தஆலா அறியும்படி செய்தான். உங்களுக்கும் நேர்வழி காட்டினான், உங்களின் மூலமாக மக்களுக்கும் நேர்வழி காட்டினான். உங்களை வறுமையிலே அல்லாஹு தஆலா கண்டுகொண்டான், உங்களுக்கே செல்வத்தை கொடுத்தான், உங்களுக்கே செல்வத்தை கொடுத்தான். எப்படி வறுமை? அவர்களுடைய ஆரம்ப காலத்திலே குடும்பம் இருந்தது, ஆனால் வறுமையிலே இருந்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், மதீனாவுடைய காலத்திலே மிகப்பெரிய செல்வங்களை கொடுத்தான், மிகப்பெரிய செல்வங்களை கொடுத்தான். இது மக்காவுல இறங்கிய வசனம் தான். ஆனாலும் அல்லாஹு தஆலா என்ன சொல்கின்றான், மக்காவுலே நபிக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை கொடுத்தானா இல்லையா? ஒரு கட்டத்தில் கதீஜா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அந்த வியாபாரங்களை எடுத்து சென்ற நேரத்திலே நபி அவர்களுக்கு வசதிகள் வாய்ப்புகள் ஏற்பட்டது. ஆகவே வறுமையில இருந்து அல்லாஹு தஆலா செல்வத்தை நபிக்கு மக்காவிலும் கொடுக்கத்தான் செய்தார், ஓரளவு கொடுத்தான். மதீனாவுலே அதை பன்மடங்காக கொடுத்தான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா கடைசியாக அதை ஒரு நாலாம் பகுதியாக பார்க்கலாம். அந்த நாலாவது பகுதியில் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றான். என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? ஃஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர். அதனால் நபியே முதல்ல என்ன சொல்லுகின்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃஆவா. இதோட தான் சேர்த்து பார்க்கணும். உங்களை அனாதையாக கண்டு அரவணைத்துக் கொள்ளவில்லையா? ஆகவே ஃஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், நீங்க என்ன செய்து விடாதீர்கள், அனாதையை இழிவுபடுத்தி அவர்களை அடக்கி ஆளுவதற்கு முற்பட்டு விடாதீர்கள். நீங்க அந்த யுத்தம் அனாதை தன்மை அனுபவிச்சிருக்கீங்க தானே, அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், அப்படிப்பட்ட அனாதைகளோ நீங்க அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களோட அன்பாக பழகுங்கள். அதனால் தான் நபி அவர்களுடைய அறிவுரைகளிலே அனாதைகளை பற்றி அழகான அறிவுரைகள் வந்திருக்கு. அந்த எல்லா ஹதீஸ்களையும் எடுத்து பார்க்க தேவையில்ல, அதுல ஒரு ஹதீஸ் எல்லாருமே மன்னனமிட்டு இருக்கக்கூடிய ஹதீஸ் சொல்லுங்க பாக்க, சொல்லுங்க யாராவது. நானும் அனாதையை பொறுப்பெடுக்கக்கூடிய மனிதனும் கஹாதைனி ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் இப்படி ஒட்டி சேர்ந்து ரெண்டு பேருடைய இருப்பும் ஒன்றோடு ஒன்றிருக்கும். இதை விட பெரிய வாக்கியம் இருக்கா சுவர்களே? இதை விட பெரிய வாக்கியம் இருக்குதா? அப்போ சுவர்க்கம் போகணும் சொல்லல, சுவர்க்கத்திலே ஆக டாப் ரேங்க், என்ன ரேங்க், ஆக உயர் அந்தஸ்து, நபியுடைய அந்தஸ்துல நபியோட சேர்ந்திருக்கக்கூடிய வாக்கியங்கள். நபியுடைய சபையில சொல்லவும் இல்ல, சும்மா வறுமை மொட்டையா சுவர்க்கம் சொல்லவும் இல்ல, அந்த சுவர்க்கத்துல இந்த பெரிய மாளிகைகள் சொல்லவும் இல்ல, நபிக்குரிய இடமா இருந்தா அதுதானே ஆகட்டம், ஆக உயர்ந்த இடம், நபியுடைய சபையாக இருந்தாலே பெரிய இடம். அதுல நபியோட சேர்ந்திருக்கக்கூடிய வாக்கியம், நபியோட சேர்ந்திருக்கக்கூடிய வாக்கியம் என்று சொன்னா, இதை விட அனாதைகளை பற்றி சொல்லணுமா? ஏன், அதை அனுபவித்த நபி, அந்த அனாதை நிலைமையை அனுபவித்த நபி, அதனால் அதனுடைய பாக்கியங்களை சொல்லும். அதே நேரத்தில் அந்த அனாதைகளுடைய சொத்துக்கள் சூறையாடுவதை, அவைகளை சாப்பிடுவதை பெரும் பாவங்கள் உண்டா சொல்லியிருக்காங்களா இல்லையா? ஏழு பெரும் பாவங்கள் ஒன்றுதான் அனாதையுடைய சொத்தை சாப்பிடுவது. அதனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் அனாதையாக இருந்து உங்களை அல்லாஹ் அரவணைத்தான், ஆகவே நீங்கள் அந்த அனாதைகளை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சொல்லுகின்றான், கேட்டு வரக்கூடியவர்களை நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், விரட்டி விடாதீர்கள். அங்கே என்ன சொல்லுகின்றான், இந்த ரெண்டுக்கு தான் இது பதில். உங்களை எப்படி அல்லாஹு தஆலா கண்டுகொண்டான், உங்களை பாதை தவறி செல்லக்கூடியவர்களாக கண்டுகொண்டான், நேர்வழி காட்டினான், வறுமையிலே உங்களை கண்டு உங்களுக்கு செல்வந்தத்தை செல்வத்தை கொடுத்தான். இப்ப இந்த இரண்டுக்கும் நீங்க எப்படி நன்றி செலுத்தணும், எப்படி நன்றி செலுத்தணும்? வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவர்களை நீங்கள் விரட்டக்கூடாது. அண்ணா அங்க ரெண்டு விஷயம் சொல்லிட்டு உண்ட சுருக்கமா சொல்லுகின்றான் என்றால், கேட்டு வரக்கூடியவர்கள் இரு சாரார்கள் இருக்கின்றார்கள், மார்க்கத்தை கேட்டு வரக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள், உலகத்தை கேட்டு வரக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் நீங்க அரவணைத்துக் கொள்ள வேண்டும், விரட்டக்கூடாது. ஏன், நீங்களும் சரியான நேரான வழியை கண்டுகொள்ளாமல் தடுமாறித்திருந்தீர்கள் மக்காவுலே, உங்களுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழியை காட்டினான். அதே போன்று சத்தியத்தை அறிவதற்கு, ஏகத்துவத்தை விளங்கிக் கொள்வதற்கு ஆர்வம் உள்ளவர்கள், அதை தேடக்கூடியவர்கள் உங்களிடத்திலே வந்தால் அவர்களை விரட்டி விடாதீர்கள். அவர்களுக்கு சத்தியத்தை அழகாக சொல்லிக் கொடுங்கள், நல்ல முறையிலே சொல்லிக் கொடுங்கள். அதே போன்று உலக விடயங்களிலே உங்களிடத்தில் யாசகம் கேட்டு வந்தால், ஏதாவது
சொத்துக்களை உங்களிடத்தில் கேட்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் என்ன செய்து கொள்ளுங்கள், அவர்களையும் நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களையும் நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள், முடிந்தால் கொடுங்கள், இருந்தால் கொடுங்கள், கொடுக்கவில்லை என்று சொன்னால் கவுலுன் மஅரூஃபுன் கைரும் மின் சதகத்தின் யத்பஹா அலா. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நளினமான நல்ல வார்த்தை இருக்கின்றதே, இதே கொடுத்து விட்டு அவர்களுக்கு நோவினை செய்வதை விட சிறந்தது. கவுலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன், கவுலுன் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் சதகத்தின் யத்பஹா அலா. கொடுத்து விட்டு நீங்கள் அவர்களுக்கு நோவினை செய்வதை விட கொடுக்காமல் அப்படியே நீங்க நல்ல வார்த்தையை சொல்லி விலகி அவர்களை மன்னித்து விடுவது இருக்கின்றதே, இது மேலானதே. அதே போன்று உங்களிடத்தில் யாராவது வந்து ஏதாவது கேட்டால், உங்களிடத்தில் கொடுப்பதற்கு இல்ல அல்லாஹுடைய புறத்தில் இருந்து ஏதாவது வருமானம் எதிர்பார்த்திருக்கிறேன், எப்படி வரும், சும்மா மேலிருந்து வருமா, ஒரு யுத்தத்தில் இருந்து வெற்றி கொண்டால் அங்கே இருந்தே கொள்ளை பொருட்களாக கனிமத்துகள் கிடைக்கும், அல்லது ஜக்காத்துகள் வந்து சேரும், சதக்காக்கள் வந்து பைத்துல் மாலுக்கு வந்து சேரும், இது எதுவும் இல்லாம நீங்க எதிர்பார்த்திருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது உங்களிடத்துல உங்களுடைய குடும்பத்திலேயோ சொந்தங்களிலேயோ உங்களுடைய தோழர்களிலேயோ யாராவது வந்து கேட்டால் அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், கௌலன் மைசூரா, நளினமான வார்த்தையாக மெலிந்த வார்த்தையாக சொல்லி நீங்கள் இல்லப்பா வந்தா கொடுப்பேன் என்று சொல்லுங்கள். அப்ப இதுதான் கொடுக்கக்கூடிய அந்த தர்மத்துடைய முறையை அல்லாஹு தஆலா நமக்கு கற்றுக் கொடுக்கின்றான். ஆகவே இந்த இடத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், வ அம்மா ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவர்களை என்ன செய்யக்கூடாது, விரட்டக்கூடாது. அது மார்க்கத்தை கேட்டு வர்றவனையும் முறையா தான் பதில் சொல்லணும். நபி அவர்களிடத்துல எதை கேட்டு வந்தா தெரியுமா, எதை கேட்டு வந்தாங்க, ஒரு நபித்தோழர் எதை கேட்டு வந்தா தெரியுமா, ஒரு வாலிபர் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எதன் லீ ஃபிஸ்ஸினா, எப்படி விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தாருங்கள். எப்படி நடந்து கொண்டாங்க நபிவங்க, எப்படி நடந்து கொண்டாங்க, சஹாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தாடி, வெக்கம் கூச்சம் இல்லையா, நபியுடைய அவையில நபியுடைய மூஞ்ச பார்த்து இந்த பெரும் பாவத்துக்கு நபியிடத்துல உத்தரவு வேற கேட்கிறாரே, நெருங்கி வாப்பா கிட்ட வாங்க, அழகா கேட்கிறாங்க, இந்த விபச்சாரத்தை நீ விரும்புகின்றாயா, அத்தர்பாஹுலி உம்மிக், உன்னுடைய தாய் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா, அல்லாஹுடைய தூதரே தாய் விபச்சாரம் செய்யறது எப்படி விரும்பலாம், இப்ப இதை போய் யூரோப்ல கேட்டா அது அவங்களோட சொந்த விருப்பம்னு சொல்லுவான். இப்ப அப்படி ஒன்று இருக்குதே, இப்ப இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல வந்து இந்த ஐரோப்ப நாட்டு கலாச்சாரம், இந்த கலாச்சாரம் அது அந்த வீணான் அவர்களுடைய வாழ்க்கை முறையில போய் கேட்டா உங்களோட சகோதரி விபச்சாரம் செய்யறதை நீ விரும்புவாயு கேட்டான்னு சொன்னா சொல்லலாம், அது அவளுடைய சொந்த விருப்பம்னு சொல்லுவாங்க, அது மனித உரிமை. அப்ப நபி அவர்கள் என்ன கேட்கின்றார்கள், பதினாலு இந்த ஹதீஸ் அங்கைக்கு அப்ளை இல்லைன்னு சொல்ல வரல நான், நபி அவர்கள் எப்படி அந்த மனிதரை அந்த தோழரை எப்படி அரவணைக்கின்றார், அந்த வாலிபரை உன்னுடைய தாய் விபச்சாரம் செய்வதை விரும்பையா, விரும்பமாட்டேன், சகோதரி விபச்சாரம் செய்வதை விரும்பையா, உன்னுடைய சாட்சி மாமிமார்கள் விபச்சாரம் செய்வதை விரும்பையா இல்லை என்று சொன்ன நேரத்தில், அதே போன்று தான் அந்த மக்களும் அவர்களுடைய தாய்மார்களோட அவர்களுடைய சகோதரிகளோட அவர்களுடைய மாமி சாட்சி பெரியம்மார்களோட வேறு மக்கள் வந்து தகாத முறையிலே விபச்சாரம் செய்வதை விரும்ப மாட்டான். அதுக்கு பின்னாடி அந்த மனிதனுடைய அந்த வாலிபருடைய உள்ளத்திலே கையை வைத்து நபியவர்கள் துவா செய்கின்றார்கள், இறைவா இவனுடைய இந்த வாலிபனுடைய மர்ம உறுப்பை நீ பாதுகாத்து இவனுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடுவாயாக, அந்த மனிதனுடைய உள்ளத்திலே அந்த வாலிபனுடைய உள்ளத்திலே விபச்சாரத்துடைய எண்ணம் அதற்கு பின்னால் வரவே இல்லை, அப்படியே கலைந்திருக்கப்படுகின்றது. ஆகவே அவர்களே இதுதான் நபியுடைய முறையாக இருந்தது, மார்க்கத்தை கேட்டு வந்தவர்களுக்கு, சொத்தை கேட்டு வந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள், இரண்டு மலைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அனைத்து அந்த ஆடுகளை கொடுத்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே, அப்படியாக கொடுத்தார்கள், வாரி வழங்கினார்கள். ஆகவே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுடைய இறைவனுடைய நியமத்துக்களை நீங்கள் சொல்லி காட்டுங்கள், உங்களுடைய இறைவனுடைய நியமத்துக்களை நீங்கள் சொல்லி காட்டுங்கள். அப்ப இந்த இடத்துல இந்த முன்னால சொன்ன விஷயத்தை என்ன விளங்குகின்றது, ஒவ்வொரு நியமத்துக்கும் எப்படி நன்றி செலுத்துவதென்று ஒரு மனிதன் விளங்க வேண்டும். அனாதையாக இருந்த நபிக்கு அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நீங்களும் அனாதைகளை அரவணையுங்கள், நீங்கள் பாதை தெரியாம இருந்து உங்களுக்கு நேர்வழி காட்டினான், வறுமையில இருந்து செல்வத்தை கொடுத்தான், ஆகவே உங்களிடத்திலே யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள், மார்க்கத்தை கேட்டு வரக்கூடியவர்கள், நேர்வழியை நாடி வரக்கூடியவர்கள், இவர்களுக்கும் நளினமான முறையில் சொல்லிக் கொடுங்கள். ஆகவே இதிலிருந்து ஒரு நுணுக்கம் நமக்கு என்ன விளங்குகின்றது சொன்னால், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நியமத்துக்களை ஒரு மனிதன் எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணுவது சடையா? எண்ணுவது சடை இல்ல, ஆனால் அதை மட்டிட முடியாது. என்ன முடியும்? மட்டிட முடியாது. இன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? அல்லாஹ் உங்களின் மீது செய்திருக்கக்கூடிய நியமத்துக்களை நீங்கள் எண்ணுவதற்கு முற்பட்டால் லா துஹ்ஸூஹா, அதை உங்களால் என்ன செய்ய முடியாது? மட்டிட முடியாது. இத்தனை நியமத்து தான், 1000 தான், 2000 தான் என்று சொல்லி மட்டிட முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா நியமத்துக்களை கொடுத்திருக்கின்றான். எண்ணலாம், எண்ணணும். ஏன், இந்த நியமத்துக்கள் ஒரு வளமையாக மாறிவிட்டது. நான் அணியக்கூடிய ஆடை ஒரு சர்வசாதாரணமாக எனக்கு கிடைச்சதே, நான் ஓடக்கூடிய வாகனம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, இதெல்லாம் அப்படி சும்மா அப்படி வந்தது. ரெண்டு மாதிரி ஒரு மனிதன் நினைச்சான்னு சொன்னா நன்றி செலுத்தும் அந்த மனோநிலை அவனுக்கு வரமாட்டாது. ஆகவே அந்த உணர்வை எடுப்பதற்காக வேண்டி அந்த நியமத்துக்களை ஒரு மனிதன் ஒரு கணம் எண்ணி பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். நிச்சயமாக என்ன செய்யணும்? அந்த நியமத்துக்களை எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் தான் இந்த ஒவ்வொரு நியமத்துக்கும் நபிக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டுகின்றான். அனாதையாக நீங்க இருந்து உங்களை அல்லாஹ் அரவணைத்தான், அதே போன்று நீங்கள் அனாதைகள் உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப எனக்கு நான் பார்க்க வேண்டும் என்னிடத்தில் இருக்கக்கூடிய நியமத்துகள் என்ன, அந்த நியமத்துக்கு அதுக்கு ஈக்குவலான முறையில் நன்றி செலுத்துவதற்கு நாங்கள் முயற்சியில். எனக்கு அல்லாஹு தஆலா உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றானா, ஒரு நோயாளியை பார்த்து அவனுக்கு உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும். எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கின்றானா, ஒரு வறியவனை பார்த்து அவனுக்கு உதவி செய்வதற்கு நான் முற்பட வேண்டும். எனக்கு அறிவை கொடுத்திருக்கின்றானா, அறிவில்லாத ஒரு மனிதனுக்கு அறிவை கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை வசதியை ஏற்படுத்தி நான் அந்த நியமத்துக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு அந்தஸ்தை கொடுத்திருக்கின்றானா, தொழிலை கொடுத்திருக்கின்றானா, தொழிலை இழந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு தொழிலுக்காக உதவி செய்து எனக்கு இருக்கக்கூடிய இந்த தொழிலுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு நியமத்தையும் அடை போட்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நியமத்துக்கும் நான் எப்படி நன்றி செலுத்துறதப்பா, இந்த பணத்துக்கு எப்படி நன்றி செலுத்துறது, இந்த வாகனத்துக்கு எப்படி நன்றி செலுத்துறது, இந்த பிள்ளை பாக்கியத்துக்கு எப்படி நன்றி செலுத்துவது, இந்த மனைவி இந்த பாக்கியத்துக்கு நன்றி செலுத்துவது, இந்த பாதுகாப்பான சூழலுக்கு எப்படி நன்றி செலுத்துவது. அப்ப அச்சத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்து இந்த பாதுகாப்பான சூழலை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வது, இது நியமத்து. ஏன், அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரத்தில் அது எங்களிடத்திலே தங்கி இருக்கும். அதனால் தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா எந்த ஒரு சமுதாயத்தின் மீது கொடுத்த எந்த ஒரு நியமத்தையும் மாற்ற மாட்டான் இதுவரைக்கும், அவர்களாகவே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும். நாங்களாகவே அந்த நியமத்துகளை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னா அல்லாஹு தஆலா அந்த நியமத்தை பறித்தெடுத்து விடுவான். நபி அவர்கள் எங்க அனுப்பப்பட்டார்கள்? மக்காவுக்கு அனுப்பப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய நியமத். அதை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்க. அது அல்லாஹு தஆலா மதீனாவுக்கு அன்சாரிகளுக்கு கொண்டு போய் சேர்த்தார் நபியே. மிகப்பெரிய பாக்கியங்களை அவர்கள் அடைந்தார்கள் மதீனாவில் நபியை வைத்து. இவர்கள் அந்த நபியின் மூலமாக என்ன செய்தார்கள்? அந்த நபியை சரியாக அவர்கள் என்ன செய்து கொள்ளவில்லை, அரவணைத்துக் கொள்ளவில்லை, நபியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தினால் இழிவுபடுத்தப்பட்டார்கள். அதே நேரத்தில் அந்த அன்சாரிகள் மதீனாவாசிகள் நபியின் மூலமாக கண்ணியப்படுத்தப்பட்டார்கள். அப்ப இது போன்று ஒவ்வொரு நியமத்தும் எங்களிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நியமத்துக்கு ஈக்குவலான ஒரு முறையில் நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு முற்பட வேண்டும். அறிவுக்கு ஈக்குவலாக அறிவற்றவர்களுக்கு, பணத்துக்கு ஈக்குவலாக வறியவர்களுக்கு. இப்படியாக நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அதுக்கு ஈக்குவலான முறையில் தான் அல்லாஹு தஆலா நபிக்கு இந்த இடத்துல பாடமாக புகட்டுகின்றான். நீங்க அனாதையாக இருந்து உங்களை நாம் அரவணைத்ததை போன்று நீங்கள் அனாதைகளை அடக்குவதற்கு முற்படாதீர்கள், அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். உங்களை வறியவராக இருந்து நாங்கள் உங்களுக்கு வசதியை கொடுத்தது போன்றே நீங்களும் உங்களிடத்திலே கேட்டு வரக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள், உதவிக்கரன் விட்டுங்கள் என்றுதான் அல்லாஹு தஆலா பாடம் புகட்டுகின்றான். ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம். இறுதியாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலாவுடைய நியமத்தை நீங்கள் சொல்லிக்காட்டுவது சொன்னால் இதில் என்ன செய்வது, உள்ளத்தினால் ஹத்தஸ என்று சொன்னால் உள்ளத்தினால் நானாக சொல்லி காட்டிக் கொள்வதும் இருக்கின்றது, மக்களுக்கு சொல்லிக் காட்டுவதும் இருக்கின்றது. இது ஒரு தனி விளக்கம் சோர்களே, இதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். சுருக்கமாக ஒரு ரெண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக் கொள்கின்றேன். அந்த நியமத்தை சொல்லி காட்டுறது இதே, இதே சில பேர்த்த அளவு கடந்து இருக்கின்றது, சில பேர்த்த அறவும் இல்லை. இது ரெண்டுலையும் நடுநிலைமையில நாங்க இருக்கணும். நியமத்தை சொல்லி காட்டுறது என்று பெருமை பாராட்டுறது இல்லை. எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு இப்படி இருக்குது, எனக்கு அங்க வாகனம் இருக்குது, எனக்கு இங்க பில்டிங் இருக்குது, எனக்கு என்ன என்ன இருக்குது, இப்படி அதிகாரம் இருக்குது, இப்படி இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, எனக்கு ஜவாசாத்தில் இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, எனக்கு டிராபிக்ல இன்ஃபுளுன்ஸ் இருக்குது, எனக்கு அங்க இதெல்லாம் செய்யலாம், அப்படி இப்படின்னு சொல்லி கதை அளக்கிறது, இதுவும் நியமத்தை வந்து என்ன செய்யறது, ஒரு பெருமைக்காக சொல்லி காட்டுறது கூடாது. அதே நேரத்தில் எல்லா நியமத்துகளை அடக்கி வச்சுட்டு யாரு கண்பட்டுடுமோ, யாரும் வந்து என்ன செஞ்சு கேட்டுடுவாங்களோ என்றதுனால எல்லாத்தையும் மூடி மறைச்சு வச்சிருக்கிறது, இதுவும் கூடாது. இது ரெண்டுக்கும் முரண்பட்ட ஒரு நடுநிலைமையை கையாள். எப்படி நடுநிலைமை சொன்னால், நேமத்தை உள்ளத்தில் நாங்க, அதனால் தான் நன்றி செலுத்துவதற்கான மூன்று முக்கியமான அர்க்கான்கள், மூன்று தூண்கள் இருக்கின்றது. ஒன்று வந்து உள்ளத்தினால் அந்த நேமத்தை கொடுத்த அல்லாஹ், இது அல்லாஹுக்குரியது. வமா பிக்கும் மின் நியமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எந்த நியமத்தாக இருந்தாலும் அதனுடைய சொந்தக்காரன் அல்லாஹ், அல்லாஹுடைய புறத்திலே இருந்து தான் கிடைத்தது என்ற ஒரு உணர்வு அவனுக்கு இருக்க வேண்டும்.
அதற்கு பின்னால் அதை சொல்லி காட்டுவதே மக்களுக்கே சொல்லி காட்டுவதுன்னு சொன்னா என்ற உள்ளத்துக்கு நான் சொல்லி காட்டிக்கொள்வதே மக்களிடத்திலையும் எப்படி எப்ப இருக்கிறீங்க கைஃபல் ஹாலன்னு கேட்டா அல்ஹம்துல்லான்னு சொல்றதுக்கு சில பேருக்கு நான் வர்றதில்லை. வித்தியாசம் இல்லை, அப்படித்தான் பழையபடிதான். இது நேமத்தை சொல்லி காட்டும் முறையா? பழைய அடைய பழையபடியா இருக்கிறாய் நீ? நாட்டில் இருந்த நிலைமையில நீ இன்னைக்கு இருக்கிறாய்? சென்ற வருடம் இருந்த நிலைமையில இன்னைக்கு இருக்கிறாய்? சென்ற வருடம் பேங்க் பேலன்ஸ் எப்படி இருந்த இன்றைக்கு எப்படி இருக்கிறாய்? உன் மக சென்ற வருடம் எங்க இருந்தா இன்றைக்கு மெடிக்கல் காலேஜில் இருக்கிறான்? சென்ற வருடம் உன்னுடைய மகள் எங்க இருந்தா இன்றைக்கு லோயரா பாஸ் அவுட் ஆயிருக்கிறாள்? எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அநியாயம். நோ டிஃபரன், நோ சேஞ்ச், ஒரு வித்தியாசம் இல்லை, அப்படிதான் இருக்கிறேன். இது பெரிய பொய். முதலாவது அநியாயம், அல்லாஹுடைய நியமத்தை மறுப்பது. இல்லை சோர்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இல்லாவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடத்தை விட சில பேருக்கு தொழில பிரச்சனைகள் இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. தொழில் ஒன்று இருக்குது, குடும்பம் ஒன்று இருக்குது, வீடு வாகனம் ஒன்று இருக்குது, செல்வம் ஒன்று இருக்குது, கண்ணியம் ஒன்று இருக்குது, உடல் ஆரோக்கியம் ஒன்று இருக்குது. அதெல்லாம் இழந்திருக்கக்கூடியவங்க காலையில் வாகனம் தோட்டிட்டு போற நேரத்தில் எப்படி நினைக்கணும், நான் ஒரு தொழிலுக்காக ஹலாலான ஒரு உழைப்புக்காக செல்லுகின்றேன், அதே ரோட்ல எனக்கு முன்னால் செல்லக்கூடிய வாகனத்தில் செல்லக்கூடியவன் சில நேரம் டயாலிசிஸ் பண்றதுக்கு செல்றான், இன்னொருத்தன் அவனுடைய மனைவியோட ஏற்பட்ட தகராறுக்காக கோர்ட்ஸுக்கு தலாக்குக்காக வேண்டி போய்கொண்டிருக்கின்றான், இன்னொரு மனிதன் அதே பாதையில் அடுத்த லைன்ல எங்க போய் போய்கொண்டிருக்கின்றான், எங்க போய்கொண்டிருக்கின்றான், ஜெயிலுக்கு பிரிசனுக்கு அவனுடைய சகோதரனை பார்ப்பதற்கு போய்கொண்டிருக்கின்றான். இப்படியாக ஒரு மனிதன் நினைத்தால் தான் நேமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் உணர்வு வரும் சோர்களே. ஆகவே அந்த நேமத்தை என்னுடைய உள்ளத்திலே சொல்லிக் காட்ட வேண்டும், மக்களுக்கு அதை சொல்லிக் காட்ட வேண்டும். அதே போன்றே அந்த நேமத்தை நல்ல வழியில பயன்படுத்த வேண்டும். இது மூணு முக்கியமானது. அந்த நேமத்தை உள்ளத்தினால் உணர்வது, அதை சொல்லிக் காட்டுவது, மூன்றாவது அதை அல்லாஹுடைய பொருத்தத்திலே செலவழிப்பது. உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும், அதே போன்று செல்வமாக இருந்தாலும், அதிகாரங்களாக இருந்தாலும், இதெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? பணத்தை அதாவது தவறான வழிகளில் செலவு செய்யறது, இன்ஃபுளுன்ஸ் மோசமான முறையில் செலவு செய்யறது, ஆட்சி அதிகாரங்களை தவறான வழிகளில். அப்ப இந்த முறைகள் இல்லாம இந்த மூன்று நிலைமைகளையும் பாதுகாக்க வேண்டும். ஆகவே வல்லவன் அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த சூராவில் இருந்தே நல்ல பல படிப்பினைகளை பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹு தஆலா எங்களின் மீது நாள் தோறும் ஒவ்வொரு அணுதோறும் அனுதினமும் எங்களின் மீது அல்லாஹு தஆலா புது புது நியமத்துகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றான். நியமத்துகள் அல்லாஹு தஆலா இப்ப நாங்க நினைக்க கூடாது, நேத்து இருந்த நியமத்து தான் இன்னைக்கு. இப்ப நேத்து காலையிலிருந்து அதே சிச்சுவேஷன் நான் எழுந்திருக்கிறதுன்னு சொன்னா தான் நாங்க சொல்றது நோ சேஞ்சஸ் இல்ல, சேஞ்ச் இருக்குது, சேஞ்ச் இருக்குது. ஏண்ட வாழ்க்கையில ஒரு நாள் போயும் என்னுடைய அந்த ஆரோக்கியத்தை அல்லாஹு தஆலா அப்படியே வைத்திருக்கின்றான். இன்றைக்கு ஒரு புதிய நியமத்தை, நான் நேத்து காலையில நிம்மதியாக எழுந்திருந்தேன், இன்றைக்கு காலையில் நிம்மதியா எழுந்திருக்கேன்னா இன்னைக்கு ஒரு புது நாள். உலகத்தில் எத்தனை மாற்றங்கள், நேற்று நிம்மதியாக தூங்கினவன் அதே படுக்கையில் மரணித்திருக்க என்னை மீண்டும் எழுப்பியிருக்கின்றானே அல்லாஹ். நேற்று தொழில நிம்மதியாக இருந்தவன் திடீரென இன்றைக்கு அவனுக்கு டெர்மினேஷன் வந்திருக்குதே, எனக்கு அந்த நிலைமை இல்லையே. என்னோட வாகனத்தில் ஒன்னாக போனவன் இன்றைக்கு அவன் ஆக்சிடென்ட் ஆகி மரணிச்சிருக்கிறானே, அல்லது ஆஸ்பத்திரியில் கிடக்கிறானே. அப்ப இன்றைக்கு எனக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்து புதிய நியமத்ததை, ஒவ்வொரு நியமத்து புதியதை, இப்படித்தான் பார்க்க வேண்டும். அதை சொல்ல வேண்டும். ஆனா பொறாமக்காரர்கள் இருந்தா இதனால பிரச்சனைகள் ஏற்படும் இருந்தா அதை மிச்சம் பப்ளிசிட்டி பண்ண முரளவாக, அதனால மொத்தமாக மறைக்கிறதும் இல்லை. இப்படியாக இந்த நியமத்துகள், இது ஒரு தனி தலைப்பு சோர்களே, வேறு சந்தர்ப்பங்கள்ல வசதிகள் கிடைத்தால் பேசலாம். ஆகவே இந்த நியமத்துக்கு நன்றி செலுத்துவது மிக முக்கியமானது. அதற்கான பாடத்தை நபிக்கு அல்லாஹு தஆலா புகட்டுகின்றான் இந்த அத்தியாயத்தின் மூலமாக. ஆகவே இதில இருந்து சுருக்கமாக நாங்கள் படித்ததே, நபியை அல்லாஹு தஆலா எந்த அளவு நேசித்திருக்கின்றான், எந்த அளவு ஒரு பெரிய அந்தஸ்தை கண்ணியத்தை நபிக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கின்றான். அதே போன்றே நபியுடைய முன்னைய நிலையை விட பிந்திய நிலை சிறந்ததாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். நாங்கள் எப்படி அதில இருந்தே பாடம் படிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் அல்லாஹு தஆலா புகட்டியிருக்கின்றான். ஆகவே வல்லவன் அல்லாஹு தஆலா எங்களுக்கும் வாழும் காலத்திலே நன்றி உள்ளவர்களாக எங்களை வாழ வைப்பானாக. வ ஆஹுர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.